திருவாக்கும் செய்கிறமும் செய்கூட்டும் சென்றோ திருவாக்கும் வீடும் கருக்கும் உருவாக்கும் அதலால் வானோரும் ஆனையை முகத்தானே அதலால் கூடியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் பொற்றி மாளிகை கல்முதத்தில் அணிந்த திரானடி பொற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பலம் பொற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் பொற்றி தொல்லை இரும் திரவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே மறுவாடியடிக்கும் வாதவூர் என்றோ திருவாசரும் நமச்சிவாய வாழ்க
நாதன் வாழ்க கோகழியான தாழ்வாழ்க ஆகமும் மாறி நின்று உள்மயிலும் ஒன்பிக்கும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி இவனுடன் இந்த அதனால் அவன் உள்ளாவே அவன் தாழ் வணங்கி நிறைந்திருந்தேயேயே குருவாய் மரமாகி அல்யோகமாகி பறவையாய் பாம்பாகி நல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் நல்ல சுதராகி உயிவராய் தேவராய் எல்லாருங்கத்துள் எல்லா பிறப்பும் திறந்தடைத்தேன் என்பதுமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று விழுத்தேன் உயிரே உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற தன்னை அறிவிக்கும் நல்லே ஆகுவாய் காப்பாய் அழிப்பாய் அன்றுவாய் போக்குவாய் என்னை உருவிப்பாய் நின்றொழுங்கின் நாட்டத்தின் நேரியாய் ஏழாய் மணியானே மாற்றம் அன்றைய இந்த மலையோனே கடந்த நன்னருளே நெய்கலந்தால் போல இரண்டையாய் இந்த யுள் வேணூரில் மாற்றோ வாய் உலகி ஆருவாயிருந்தானே இன்பமும் துன்பமும் எல்லாமே உள்ளானே அன்பருக்கு நம்பனே யாவையுமாய் அழையுமாய் சோதையனே துன்றுவே தோன்றா பெருமையனே ஆரியனே அண்ணம் பெருவாய் அல்லானே
முழுமையா மூடிருச்சு சிந்திக்கவே விடாம செய்திருச்சு அந்த இருள். அதனாலதான் நான் என்னையும் அறியாம இருந்தேன், என்னுடைய தலைவனையும் அறியாம இருந்தேன், தலைவனையும் என்னையும் அறிவதற்கு தடையா இருக்கிறது, மனத்தை பத்தியும் அறியாம இருந்தேன். அது என்ன இருள் அப்படின்னு பார்க்கும்போது திருவுருப்பையில மாதிரி ஆச்சாரியா அற்புதமாக ஒரு குழப்பம் சொல்லுவார். உருபொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது. இருளுக்கு வந்து ஒரு தன்மை உண்டு, அது எந்த பொருளையும் காட்டாது. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் போனா முழுமையா இரவாயிடும், கரண்ட் பேசினே நீங்க என்ன பார்க்க முடியும், நான் உங்களை பார்க்க முடியாது. ஆனா நம்ம ரெண்டு பேரும் இருள் அப்படிங்கறத பார்க்கலாம், இரவுல இருக்கும் அப்படிங்கிறது என்ன, அதுதான் இருளுடைய தன்மை. இருளுங்கிறத நான் அது இருள் தன்னை காட்டிடும், நேரைய பொருட்களை காட்டாது. ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த உயிரை பற்றி இருக்கிற ஆணவம் அறியாமை அது தன்னையும் காட்டாது. நானும் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படின்னே காட்டாது, தலைவனையும் காட்டாது, ஏனைய பொருட்களையும் காட்டாது. அப்படியே உயிரை வந்து அப்படியே முழு அறியாமையில முடக்கி வச்சிருக்கோம். கொஞ்சம் இருட்டிருக்குன்னு தெரிஞ்சா நம்ம சாயங்காலம் 7-6 மணிக்கு மேல நீ கரண்ட் வராதுன்னு போர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. முன்கூட்டி எமர்ஜென்சி லைட்டு எமர்ஜென்சி லைட்ல வந்து மல்லி வந்து எல்லாத்தையும் வச்சு பொருத்தி வச்சிருக்காங்க. இது வரப்போது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சாதானே அதுக்கு உரிய நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். இருள் இல்லை இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு ஆன இருள் நம்ம அல்ல, அந்த அளவுக்கு அழுந்தி இருக்கு. நம்ம இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கோம், ஆனா எனக்கு ஆணவமே கிடையாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு ஆணவம் வந்து வரலாற்றுலயே கிடையாது, ரொம்ப சாதுவான கொஞ்சம் கூட கருதி பேச மாட்டான். ஆணவம்ங்கிறது அப்படியே கோபப்பட்டு சத்தம் போட்டு கர்வத்தோடு இருக்கிறது மட்டும் ஆணவம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயர் தான். அதனுடைய காரிய பொருள் தான், காரிய பொருள்ல வரும்போதுதான் இந்த அகங்காரம் இதெல்லாம் வரக்கூடிய, அது முழுமையா ஒரே பொருள் எடுத்து அறியாமை. இன்னொரு அது அறியாமையின் காரணமா தான் எல்லா பிரச்சனையுமே நிகழ்வு. இந்த உயிருக்கு எந்த அளவுக்கு அறியாமையில உயிர் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை. நம்ம மறைந்த விஞ்ஞான விழா இயக்குனர் ஐயா சொன்ன ஒரு கதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமாக. மலேசியாவுக்கு மலேசியாவில் வந்தது அவங்களாம் சயின்ஸ் தான் வந்து ரொம்ப கேள்விப்பட்டவங்களுக்கு இதே திருப்பி வந்து ஆப்பிக்கா எல்லா இடங்களையும் சொல்லிடுவோம். பொருத்தமான கதை, நம்ம கிட்ட மலம் இல்லையே நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா அது வந்து என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இருமை எப்போ வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நாளா நிறைய புத்தகங்கள்ல நிறைய நூல்கள் படித்து 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 அதுக்கு ஒரு திருப்தி. நமக்கு இந்த உலகத்தின் தத்துவம் புரிந்து விட்டு இதுதான் உலகம், இதுதான் நாம, இதுதான் இணையம் தெரிந்து விட்டோம். நமக்கு இப்போ இறைவனை ஒப்பு வந்துருச்சு. நம்ம என்ன யார் என்ன சொன்னா நான் கோபப்பட மாட்டேன், நான் யாருக்கும் எந்த தீங்கு செய்யறதும் இல்லை, எனக்கு வந்து இறைவனை ஒப்பு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷம் சந்தோஷம் வந்தோம். அதை கொண்டாடணும் இல்லையா, ட்ரீட் என்னுடைய நண்பரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறேன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இறைவனை ஒப்பு வந்துருச்சு. இறைவனை ஒப்பு வந்தா அடுத்து வந்து சத்தினி பாதம் வந்துடும், சரியா அம்மையினுடைய அருள் சக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் முட்டி தான், அப்புறம் இவனுக்கு பிறவியே கிடையாது. இப்படி எல்லாம் சந்தோஷம், ஏன்னா நானே நினைச்சு பார்க்கறேன் யார் மேலே கோபம் வர மாட்டேங்குது, விருப்பம் வர மாட்டேங்குது, விருப்பம் வர மாட்டேங்குது, அறையணும்னு ஆசையும் இல்லை. இது ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு பெரிய இவ்வளவு திரவிகள் தவறு செய்து கிடைக்க வேண்டியது இருமையப்பும் உங்களுக்கு துறை கிடைச்சிருச்சு இந்த பிறவியில. அதான் சித்தாந்தத்திலே சொல்றாங்க இல்லையா, இந்த பிறவியிலே சித்தாந்தத்தை பிடிச்சா நான் முக்கிய அடைஞ்சிருவோம்னு அப்படிலாம் பேசிட்டு வரலாம். வந்தவொடனே வீட்டுல காப்பி கேட்கிறான், காப்பி கேட்டவன ரெண்டு காப்பி எனக்கு துணை ஏற்பட்டு கொடுக்குறாரு. காப்பி குடிச்ச உடனே அறிவிருக்கவன ஏன் சுகர் போட்டிருக்க காப்பியில அவ்வளவு சத்தம் போட்டு அம்மா அப்படியே இனிமேல காப்பியில சுகர் போடக்கூடாது. சரி படம் பக்கத்தில் உள்ளது காப்பியை குடிக்கல, இறைவனை ஒப்பு வந்துருச்சு சொல்லிக்கிற எனக்கு இந்த காப்பியில மட்டும் இறைவனை ஒப்பு வரமாட்டேன். மத்த எல்லாத்தையும் வந்துருச்சு, இப்ப நீங்க என்னெல்லாம் திட்டீங்க எனக்கு போவல, ஆனா இந்த காப்பியில மட்டும் இறைவனை ஒப்பு வர மாட்டேன் நினைச்சிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு பிடித்த துறையில அவங்களுக்கு கோபம் வர விட்டு கொடுக்க முடியாத சொல்லுங்க, பண விஷயத்தில் இறைவனை போறார், புகழ் விஷயத்தில் இறைவனை போறார், தனக்கு எது பிடிக்காதோ அந்த விஷயத்தில் இறைவனை போறோம் அப்படி நினைச்சிட்டு. ஆனா உயிருக்கு இது என்ன, இந்த சாதாரண ஒரு கதை இதுல என்ன செய்தி இருக்கிற, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு ஞானம் வந்துருச்சு இறைவனை வந்து தெரியாத நம்மள வந்து மலம் வந்து அந்த அளவுக்கு நம்மளை மயக்கி அப்படியே மூடி வச்சிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாள்பட நாள்பட கொஞ்சம் கொஞ்சமா தான் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியும். இந்த ஏழுமா வெறும் இருள் சொல்லாம மாய இருள் அப்படின்னு சொன்னாதான் ஏனே இருளாவது தன்னை காட்டிக் கொள்கிறது, அதனால நம்மளால அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஆனா இந்த இருள் தன்னையே காட்டாம இருக்கிறதுனால ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இருளா இருக்கிறதுனால மறைந்திட முடிய மாய இருளை இருந்து விடுபடுறதுக்கு வழியே இல்லையா? சரி, இருள் இந்த இருளை எப்படி நம்ம இந்த இருளுக்குள்ள வந்து நிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். அறம்பாகம் எனும் அருங்கயிற்றால் கட்டி இருளால மூடியாச்சு உயிரை. அதுக்கு மேல அது வந்துடக்கூடாது. அறம்பாகம்னு ஒரு அரும் மிக கடுமையான கயிறு, மிகப்பெரிய கயிறால் கட்டி போட்டாச்சு. அதை வச்சு கட்டி போட்டிருக்கின்ற உயிர் அறம்னா என்ன, பாவம்னா என்ன, இதை கொஞ்சம் பார்ப்போம். அறம்னா பசு புண்ணியம், பசுக்களை சார்ந்த அறம் வந்து பசு அறம் என்று சொல்லப்படும். பசுக்களுக்கு செய்யக்கூடிய தீங்கு தீவினையா மாறி பாவமாகும், அதுதான் அறம் பாவம். செவருமான் சம்பந்தப்பட்ட புண்ணியங்கள் வேற, செவருமானுக்கும் அடியாருக்கும் செய்ய இழைக்கக்கூடிய தீவினைகள் வந்து சிறு அவச்சாரமாக கொள்ளப்படும். இது உலகில் இருக்கக்கூடிய அறம்பாவம் வேறு, சிவதர்மம் சிவபச்சாரம் வேறு, இது ரெண்டையும் திருச்சி நம்ம பார்க்கணும். இந்த அறம்பாவம் இருக்கு அப்படின்னா நாம எத்தனையோ தர்மத்தேர்கள் இயல்பா நம்முடைய காமியம் பொருத்தம் இயல்பாக ஏனையவருக்கு சிவடியார்கள் அல்லாத சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி செய்யாத ஏனைய தர்மத்தேர்கள் எல்லாமே அறம் அப்படின்னு அது என்ன செய்யும், அது வந்து நமக்கு மேலும் பிறவியை கொடுத்துவிடும். நல்ல சொர்க்கத்துக்கு போ, சொர்க்கத்துக்கு போய் நல்லா அனுபவிச்சுட்டு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போனா மீதி வினையை கழிக்கிறதுக்கு பூலோகத்துக்கு வந்தே ஆகும். வந்தா சும்மா இருப்பாங்களா, மறுபடியும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டத்துவமா செயல்பட ஆரம்பிக்கும். ஐம்பது ரன்கள் தேட்டத்தை அமைக்கும் மேலும் தெரிவிக்கல் கூடும். இந்த அறம்பாவம் அப்படிங்கிறது, அறம் அப்படின்னா தேவலோகங்கிறது தங்க கூண்டுல மாட்டுறது, தங்க கூண்டுல போய் மாட்டி கிடைச்சாலே தேவையான நல்ல உணவெல்லாம் கிடைக்கும், ஆனா வெயில் வந்துட முடியாது. அதுவும் ஒரு சிறை நகரம், நரகத்துல சாதாரண ஒரு சிறை முள்வேலியால போட்டிருப்பாங்க. ரெண்டிலையுமே நிம்மதி கிடையாது, ரெண்டுமே சிவவழிபாட்டுக்கு எந்த வகையிலையும் நமக்கு நம்ம உயிருக்கு உறுதியே பயக்காது. அப்ப நாங்க எப்படிதான் இதுல இருந்து வெளிப்பட்டு வர்றது அப்படின்னா, அப்ப நம்முடைய முதல் வகுப்புல சிந்தித்தோம் நமச்சிவாய வாழ்க என்ற அந்த நப்பரத்தை பற்றி பெருமையை நம்ம சிந்திக்கும் பொழுது, இருவினை பாசமும் மலக்கல் ஆற்றலின் வருபவ கடலில் வீழ் மாக்கல் ஏறிட, பெரிய பாறாங்கல் ஆணவங்கள் அதுக்கு மேல நம்மளை வச்சு அறம் பாவம் இருவினை பாசம் அப்படிங்கிற கையில வச்சு அப்படி இறுக்கி கட்டி தூக்கி கடல்ல போட்டான். வேகமா கடல் உள்ள போகும், எங்கே யாராச்சும் எழுப்ப முடியுமோ, யாராச்சும் மிஷின் வச்சு தூக்க முடியுமோ, அப்ப நம்ம தூக்குறது எதுக்கும் போது ஏறிட அருளும் மெய் அஞ்சலித்து ஐங்கெழுத்து சொன்னாதான் கல் அப்படி தெப்பமா மேல வந்து எழுந்திருக்கிறது பெருமை. இந்த இருவினை பாசம் வந்து அவ்வளவு உயிரை வந்து அந்த அளவுக்கு நம்ம பிறகு உட்படுத்துறதே இதுதான். கடைசி இருவனைந்து வச்சு எடுத்துக்காட்டுன்னா துன்பத்துல அதிகமாக வருத்தப்படுது, இன்பத்துல கண்மூடித்தனமாக ஆனத்துல கிடைக்குது, ரெண்டுமே வினையது. மேலும் மேலும் பிறப்பதற்கு அது எதுவாகி சிவஞான சித்தியார்ல அருந்திசவாச்சாரியார் அப்புறமா சொல்லுவார், புண்ணியம் மேல் நோக்கு விற்கும் பாவம் கீழ் நோக்கு. புண்ணிய செஞ்சோம்னா எங்க போவோமா, மேல் நோக்கு விற்கும்னா சொற்கலோகத்துக்கு, பாவம் செஞ்சோம்னா நரகலோகத்துக்கு, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டு. புண்ணியனை பூசிக்க புண்ணியன் யாரு, பூதநாயகன் புண்ணிய மூர்த்தி. அந்த புண்ணிய பெருமானா இருக்கக்கூடிய சிவபெருமான பூசித்ததுனால வரக்கூடிய அந்த சிவபுண்ணியத்தாலே உனக்கு திருவடி ஞானம் கிடைக்கும். திருவடி ஞானத்தை நீ நன்னிய உடனே இந்த இரண்டினையுமே நீ அறுத்து விடலாம். எப்படி அறுப்போம், சிவபெருமான வணங்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு என்ன தெரியும், நமக்கு வர கஷ்டங்கள்லாம் நாம் செய்த வினை பலன் தான். நாமளா தீதும் நன்றும் வாரான், நான் எனக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு இப்படி பெருமான் கொடுத்துட்டாங்க, நான் செய்த வினை இதை அனுபவிக்கிறேன், என் கடல் படித்தீது கிடக்கு திருத்தம் செய்து கொண்டிருக்கேன் அப்படி அப்படிங்கிற மனப்பக்குவம், பிறரோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு என்ன வராது, நிலாமை வராது. எனவே நமக்கு மேலும் மேலும் தீவினை தேர்வுக்கு வழியே இல்லை, வினை தேர்வுக்கு வழி இல்லைன்னா பிறப்புக்கும் வழி இல்லை. என்னும் இகலோகத்தை முத்தி பெறும் இவன் தான், அந்த ஞானம் வந்துருச்சுன்னா அவங்க உயிரை உடலை வாக்கு உடலை விட்டுட்டு தான் அந்த உயிர் பேச்சு வருமான திருவடியில் அடைந்து இன்பு அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த லோகத்திலே அவர் ஜீவனுக்கன் ஆகிவிடுவார்கள் அப்படின்னு அருள்மிகுவார் சரியா சொல்றாரு. எங்களின் ஞாயிறு எமக்கு என்ற குறைவின்றி, இதே பணியாற்றி சொல்வாங்க, எங்களின் ஞாயிறு சூரியன் எங்க விழிச்சா எனக்கு என்ன, எனக்கு நீ இதை கொடுத்துட்டேனா அப்படின்னு மணியாசரி பெருமாள் சொல்றான். கண்ணுதல் தன் நிறைவுதலில் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய் தருதாரன் போல் செவருமானுடைய அந்த வியாபகத்தில் அந்த உயிர் கலந்து ஆனந்தத்தை பெற்று காயம் கழிந்த உடனேயே உடலை விட்டு உயிர் புரிந்த உடனேயே எங்கும் கருது அவனுடைய திருவடிக்கு ஆன்மா அடங்கி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து எங்களிலே ஞாயிறு அப்படின்னா சூரியன் வந்து ஒரு நாள் தெற்க உறுத்திச்சுன்னு இங்க கிழக்க உறுத்தி மேற்க மாதிரி ஒரு நாள் தெற்க உறுத்தி எடுத்துப்பா என்ன ஆகும் உலகம் உலகமே ஆடிக்கு யாருக்கும் எந்த வேலையும் ஓடாது வித்தியாசம் அது புண்ணியனை பூசித்த புண்ணியம் பாம்பு மருந்து அடிச்சால கட்டப்பட்டதால் இந்த பிரிவு வந்து நம்ம கிடக்கலாம். இதெல்லாம் அது தெரியணும் அப்படின்னா சிவபெருமானை பூசிக்க வேண்டும். அந்த புண்ணியம் தான் இதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும். வேறு எதாலையும் நமக்கு இந்த அரும்ப அறம்பாம் என்று அருங்கிட்டு அந்த கட்டினை விழிக்கவே முடியாது. அடுத்து இப்ப வந்து முதல்ல ஆணவ மலத்தை பத்தி சொன்னோம், அடுத்து இருவினையை பத்தி சொன்னோம். இப்ப உடல் புறந்தோல் போட்டெங்கும் புழுவெடுக்கு மூடி உடம்பு எப்படி கூடி வச்சிருக்கிறாங்க, எலும்பு சதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்கு மேல ஒரு அப்படி இந்த தோல்லாம் என்ன யாராவது நிப்பாங்களா பக்கத்துல புழு வெளுக்கு மூடி என்ன நறுமண பொருளா வச்சு மூடிக்கிறாங்க. புழு வெளுக்கு மூடி ஒரு சாதாரண ஒரு செவத்துல வந்து இத்தனை புழு மெழுகுதுன்னு பார்ப்போம். அதை யாராவது கை விட்டு எடுப்போமா, எடுத்து கையில வச்சுக்கீங்களேன் வேலை கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க புழுவ கையிலன்னா யாராச்சும் வாங்குவாங்க. ஆனா நம்ம உடம்புக்குள்ள எத்தனை குழுக்கள் இருக்கு தெரியுமா, நம்ம வயிற்றுல எத்தனை குழுக்கள் இருக்கு, உடம்புக்குள்ள பல இடங்கள்ல குழுக்கள் பல வீடுகள் வாசம் செய்யும். அதான் அனிவாச பெருமான் சொல்றாரு, புறந்தோர் போத்தெங்கும் புழுவெடுக்கும் மூடி இழுப்பு. இது வந்து நம்ம எதை உயர்ந்ததா நினைக்கிறோமோ நெய்யும் பாலும் தயிரும் விட்டு விட்டு விட்டி வளர்க்கிறோமோ அழுக்கு அழுக்கு குறைந்த ஒரு உடலா இருக்கு. இந்த எனக்கு இந்த தோலை உரிச்சி இந்த தோலை அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உரிச்சி எடுத்தாச்சு உரிச்சு எடுத்து நான் இப்படி பார்த்து வலுப்படுத்த யாருக்காச்சும் கேட்கற மனசு வருமா, ஒரு வேலைக்கு உட்கார கிளம்பி போயிடுவீங்க. இது இது ஆனா நீங்களும் மனிதர் தான், நானும் மனிதர் தான், எனக்குள்ள ரத்தம் தான் உடலையும் உடுது, உங்களோட ஒரு கதை தான் எனக்கு இருக்கு. ஆனா நம்முடைய உடலை நாமே வெறுக்கிறோம். இதுதான் அதோட அதுதான் ஆன்மாவினுடைய நிலை மிக சரியாது. இந்த இடத்துல உடலை வெறுக்குது ஆனா தனக்குன்னு ஒரு ரொம்ப பிடிக்கும், தன்னுடைய உடல் ஒரு வித்தியாசம் வெறுக்கத்து ஏதாவது விரும்பத்தக்க பொருள் இந்த உடல்ல இருக்காது இல்ல, வெறுக்கத்திற்குரிய பொருள் அறிவுறுக்கத்தக்க பொருள் தான் இந்த உடம்பு முழுவதுமே குறைஞ்சிட்டு இருக்கு. அடுத்தவா அடுத்தவர்களை சொல்றார், மலஞ்சோறும் ஒன்பது வாயு குடிநீர் சுரியதான் அறிவுறு அறிவுறுத்தக்கிட்ட பலம் நீர் தீர் தளி இதைத்தான் இந்த ஒன்பது வாயில்களை விட இந்த உடல் இருந்து போய்கொண்டே இருக்கு. ஒன்பது வாயில்கள் இது ரெண்டு கண் ரெண்டு மூக்கு ரெண்டு காது வாய் எருவாய் அருவாய் ஒன்பது வாய் இதுல இருந்து ஏதாவது நாம இருந்த பொருள் நமக்கு வருதான் உடலுடைய உடல் வந்து குழுவுக்கு உடையதாகும், மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலே உடையதாகும். இந்த இதுக்கு வர்றதுக்கு காரணம் அறம்பா என்று அருங்கிறது. அந்த அறம்பா வர்றதுக்கு காரணம் மயந்தட முடியும் மாயை. இந்த உடலை பாதுகாக்கத்தான் பெரும் போட்டி புறாமல்கள் எல்லாமே நடந்துச்சு. இந்த உடலை பத்தி சொல்லும்போது நம்ம ஐயடிகள் காடவருக்கும் நாயனாருடைய கஷேத்திர வந்தா சிந்திச்சாங்க. இந்த கஷேத்திர திருவெண்பாக்கு வந்து ஒரு தனி ஆட்டம் உண்டு. சிவபக்தியே செய்யாத ஒரு அன்பர், என்னுடைய அன்பர் எங்க தெரிந்தோர் அன்பர் கஷேத்திர வெண்பால ஒரு ஐந்து பாடல்கள் கேட்டாங்க. தீவிர திருபத்தெல்லாம் மாறிட்டாரு. அவரை கேட்டவன வீட்டுல போய் கொஞ்ச நேரம் பிடிச்சு பார்த்தான். இப்படி ஒரு தத்துவத்தை நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லையே. ஒவ்வொரு வரையும் அவர் ரொம்ப அச்சப்படுத்தி அது மிகப்பெரிய தீவிர திருபத்தெல்லாம் மாறிட்டாங்க. அந்த பாடல் நாம சிந்திப்பேன். கஷேத்திர திருவன்பம் பதினோராம் திருமுறை திருச்சி தந்தம் ஓடுகின்ற நீர்மை ஒளிதருமே
கோடுகின்றும் குறுகிற்று.
ஓடுகின்ற நீர்மை ஒளிதலின்மை. ஓடுகின்ற நீர்மைனா பொதுவா இந்த மனித உடலுக்கு பாலன் குமாரன் விருத்தன் மூன்று பேரையா வளர்ச்சி. ஒரு 65-60 வயசுக்கு மேல ஓட முடியுமா? நம்மால ஓடிக்க முடியுமா? முடியாது. இளம் வயதெல்லாம் பிராயத்துலாம் எதுவும் செய்ய முடியும். இப்போ ஓடுகின்ற நீர்மை ஒளிந்து விட்டது, வயசாயிடுச்சு. எங்கேயும் நடந்து கூட போக முடியாது, ஊன்று போக தேவைப்படுது. நம்ம உடம்புல வலி இல்லைன்னா நம்மை சார்ந்தவர்கள் நம்மை மதிப்பார்களா? பெரு முத்து வரை என்ன கொண்டு போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு யாருக்கு சொல்லுவாங்க? பெத்த பிள்ளைகிட்டதா சொல்லுவாங்க. வேலை இருக்கு எனக்கு, வேற வேலையை பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆபீஸ் போகும், என் பிள்ளைகளுக்கு டியூஷன்ல வரும். வயசான காலத்துல ஓரமா கிடங்கலாம். யாருடைய துணை இருந்தால்தான் உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட உலகம் நாடுகின்ற நல்ல சித்து அம்பலமே நன்னாம். நல்ல சித்து அம்பலம் கடைசி காலம் சுடுதாரு. போவதற்கு முன்னாடி நன்னஞ்சே நல்ல நெஞ்சே பிள்ளை சித்தம்பலமே நடத்துறதுக்கு முன்னாடி பிள்ளை சித்தம்பலத்தை போய் கூத்த பெருமாறம் அடைஞ்சிரு. இந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்பட மாட்டேன். சிவனடியார்கள் கஷ்டப்பட்டதா வரலாறே கிடையாது. நெய்யன்புடைய அந்தர்கள் வந்து பெருமாள் கஷ்டப்படவே விட மாட்டேன். இப்படித்தான் வாழ்ந்தார்னு சொல்றதை விட இப்படி போய் இப்படி ஒரு உயிர் பிரிந்துள்ள அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுதான் திறபோத்தருடைய சிவபக்தி. அவருடைய மரணத்தை தெரிஞ்சு அவருடைய உயிர் எப்படி புரியுதுன்னு தெரிஞ்சு பிரதோஷம் பெருமானத்தை விஷபாவிடத்துல தரிசனம் விட்டு உடைய வீட்டுல வந்து இருப்பாங்க. அப்படியே இருக்கு துணி கூட வேதனை இல்ல. பெருமானம் வந்து தன் அடியவர்கள் கஷ்டப்பட்டு தாங்கவே மாட்டார். அங்க இருந்து அகால மரணம் துர்மரணம் தான் கிடைத்த காலம் வந்து கூட்டிட்டு போறாங்க. இங்கெல்லாம் வீரர்கள் அடியவர்களுக்கு அந்த மாதிரி மரணம் திருநீச்சு சார்புடையவர்களுக்கு எக்காலத்திலையும் அந்த மாதிரி நடத்தி பெருமான் கொடுத்து அப்படி அவன் விதியே இருந்தாலும் பெருமான் மாற்றிடுதான் விதி. அந்த திருநீச்சு சார்பு அந்த அளவு நம்ம பாதுகாப்போம். எனக்கு எப்படி உறவினர்கள் இருக்கிறாங்க, இளமை போயிருச்சு, மூப்பு வந்துருச்சு, இந்த நேரத்திலேயே நீங்க போய் பெருமானம் வந்து அப்படின்னு நான் ஏரியல் கலருக்கு நான் சொல்றேன். அடுத்து குந்தி நடந்து குனிந்தொரு கைகோல் ஊன்றி பிறக்கும் போது பிள்ளை வந்து இப்படியே தளர்ந்து வருது இல்லையா? 70 வயசு ஆனோட கடைசியில் அந்த பிள்ளை பருவத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே போல வயதான பருவம் மாறிடும். இது எல்லாரும் நினைக்கிறது. அது நினைக்கும் போது வயசு 50-70 அந்த இடைப்பட்ட 15 வயசுல இருந்து 60 வயசுல அதை நினைச்சே பார்க்கறது இல்லை. ஆடி குந்தி நடக்க வேண்டியது, குமிந்து நடக்க முடியல, குனிந்தே தான் நடக்க முடியும், எந்திரிச்சு நிக்க முடியல, குனிஞ்சுதான் நிக்க வேண்டியிருக்குது. அதுவும் கையில ஒரு கோல் குந்தி இருக்குது. நொந்து இருமி ஏங்கி நுழைத்தேறி பேசும்போது வாயிலிருந்து அப்படியே நுறையா வந்து நிற்குது. நொந்து ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து யுகம் போல இருக்கு. வயதானவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், நமக்கு தெரியும். முதுகியவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இது என்ன சொல்ல வரணும்னா அந்த உடல் இத்தனை தீங்கி உயிருக்கு சொல்ல செய்யக்கூடியது. நுழைத்தேறி வந்துண்டி ஐயாறு வாயாறு பாயாமும் நெஞ்சமே ஐயாறு வாயாறு. ஐயாரா வாயிலிருந்து நீர்கள்லாம் வந்து அது ஒரு 5-6 பயிருக்கு முன்னாடி நீ ஐயாரப்பனை அழைத்து விடு அப்படின்னு அடுத்து இதெல்லாம் எதுக்குன்னா இந்த மலஞ்சோறும் 9 வாயில் குடிலேயே பின்பு அதை அதை முன்னிலைப்படுத்திதான் வாழ்க்கை மனிதர்களுக்கு இருக்கு. உடல் உடல் சார்ந்த உடல் இதை முன்னேற்படுத்தியேதான் நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போறோம். அதனுடைய முடிவு மிகப்பெரிய துன்பமா தான். யாராவது நான் இவர் மேல அதிக பற்று வைத்து அவரை நம்பிக்கை பாத்திரமாக இருந்தாலும் சொல்ல முடியுமா? அந்த உலகத்தில் எவ்ரி ஹியூமன் பீங் யாரா இருந்தாலும் சரி, நம்ம தாய் தந்தையா இருந்தாலும் சரி, மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் மனைவி இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துல எல்லாருக்குமே சுயநலம் பத்திக்கிற ஒரு கட்டத்துல வந்தே தீ. நம்ம ஒருத்தர் மேல அளவுக்கு பற்று வைக்க எங்கேயோ ஒரு இடத்துல ஆதாயம் நமக்கு இருக்கும். ஆதாயமே இல்லாம அன்பு செய்யறோம் அப்படின்னா இங்கேயோ இடத்துல மனிதனுக்கு ஒரு உயிர் ஆதாயம் இருந்தாதான் மனிதன் அந்த திரையின் மீது அன்பு செய்வான், அந்த உயிர் மேல் அன்பு காட்டுவான். சிவபெருமான அப்படியில் ஒரு துளியும் ஆதாயம் கிடையாது, கருணை ஒன்றுதான் உயிர்கள் மேல வைத்திருக்கிறார். காலை களையிலையால் கட்டித்தான் கையாத்து, மாலை தலை கணிந்து மையெழுதி. இறந்த பிறகு என்ன செய்வாங்க, கால ரெண்டு காலையும் பெருவரில் விட்டு கை வச்சு கட்டி போட்டுருவாங்க. மாலை மாலையும் போட்டு விட்டு மயிலெல்லாம் எழுதி மேலோர் பருக்கோடி மூடி பலர் அழாமுன்னும் திருக்கோடிக்காடி நீர் தண்ணி. எல்லாரும் உற்றார் உடையெல்லாம் கொண்டு ஓன்னு அழுவாங்க, அழுதுங்கிறது அழுவாங்க. இப்படியெல்லாம் நீ ஆளாவதுக்கு முன் திருக்கோடிக்காவிலே வச்சிருக்கும் பெருமானை பற்றி வணங்கி போராட்டத்தில் திருத்தம் அற்புதமான திருத்தம் அந்த பெருமானை போய் வணங்கிவிடு. இந்த யாக்கை நிலையில்லாதது மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலே முதலைப்படுத்தாங்க. இந்த உடலை விட்டு இந்த உயிர் ஒரு நாள் பிரிந்து இதை இன்னும் தீவிரமா நம்ம வேற்று விகாரி விட குடும்பம் இதே பதிகத்தில் வரப்படும் சிந்திப்போம். அடுத்து நெடுங்களம் அன்பர்கள் தான் நேற்று திருநெடுங்களத்தவை அல்லது கிலாமலை என்னோட நகையால் நித்திய சுந்தரேஸ்வர பெருமாட்டை வாங்கிட்டு இருந்தேன். நீங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி இருப்பாங்க. காலையில சாயங்காலம் நல்லா தான் இருந்தாரு, காலையில எழுப்புறாங்க எதிக மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்பா தாத்தா? தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது. கையை பிடிச்சிக்கோங்க, நிறைய பிடிச்சிக்கோங்க, கூட நல்லா தானே குடிப்பில்லையே. பெட்ட பிணம் என்று பேரிட்டு அப்ப ஒரு பேர் சுட்டு ரெண்டு வாட்டி பேர் சுட்டுறாங்க. அம்மா அப்பா ஒரு பேர் சுட்டுவாங்க, உயிர் தெரிஞ்சவன ஒரு பேர் கிடைக்கும், அது பேர் பிணம். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம். என்னுடைய நண்பர் அவங்க அகால மரணம் அடைஞ்சாங்க. கடைஞ்ச அடுத்த ரெண்டு மணி நேரம் கிடைச்சு எனக்கு தகவல் வருது, அடியும் பெங்களூர்ல இருக்கேன், மறுநாள் தான் போகும். அறியாமலே வாயில வருது, எப்ப அவருடைய பேர் வந்து ராஜன், ராஜனை எப்ப எடுப்பீங்க, நல்ல பாடி எப்ப எடுப்பீங்க, பாடி எப்ப எடுப்பீங்க. ஐயடிகள் கடவுள் பாடல் பிடிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்தது. நாமளே இயல்பா வந்து அவர் பேரை எடுத்தோமே, அவர் பேர் ராஜனை கூட பத்து வருஷம் பழகினா வந்து அவரை நான் ராஜனை பிடிப்பீங்கன்னு கேட்கலையே. அப்போ பேர் உயிரோடயே போய்விட்டது. பெருமான் சொல்லுவா தானே முன்படைத்தான்ல, ஊன் உயிர் வேறு செய்தே. உடல் வேற நமக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது, உயிர் என்னைக்குமே அழியாது. பெருமான் என்று நீ அன்று நான், அவருக்கு நமக்கு வயசு ஒண்ணு, நம்ம எக்காலத்தையும் அழிய மாட்டோம். அறிவுடைய பொருள் இந்த உடல் தான் அழிவே உயிர், உயிருக்கு எக்காலத்தையும் அழிவே இல்லை. அதை உணர்ந்தா உயிர் பிரியும் போது நமக்கு வருத்தம் ஏற்படுதான். பெட்ட பிணம் என்று பேரிட்ட ராமசாமி படுத்திருக்க சீக்கிரம் அவர் சுடுகாட்டு கூட்டு போங்கன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? தூக்குங்க போனோம், மதிப்பே கிடையாது உயிருக்கு. அடியன் மயிலாடுதுறை என்னுடைய அம்மாவுடைய தாயார் காலமான உடனே பக்கத்து அன்னைக்கு சாயங்காலம் அந்த வீட்டில் ஒரு மணப்பெண் அழைப்பு இருக்கு. எல்லாரும் உறவுக்காரங்க, எல்லாரும் உறவுக்காரங்க, ஒரே உறவு ஒரே காம்போ இருக்காங்க. சாயங்காலம் மணப்பெண் அழைப்பு இருக்கிறதுனால நீ எடுத்துருங்க பாடிய, கூட பிறந்த அத்தை கூட பிறந்த மாமா, நம்ம நம்ம ஆட்சி தானே, யார் விட்டு கொடுக்க முடியாது. உடல் அவ்வளவு எடுத்துருங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு சுடுகாட்டு போனோம். பசவாக போச்சு, ஒரு பிடி சாம்பல் தான். ஏன் சந்தம நம்ம அருளாளர்கள் ஒவ்வொரு நோடி பல இடங்கள்ல இதை வலியுறுத்தி கொண்டே இருக்காங்கன்னா, உடலே முன்னிலைப்படுத்தி உடலுக்காகவே வாழ்ந்து உடலுக்கு உடலை பாதுகாக்கணும், தன்னுடைய உடமைகளை பாதுகாக்கணும்னே உயிர்த்தினுடைய வாழ்நாடு சொல்றாரு. கட்டி எடுங்களத்தா என்னாவும் ஏழை மட நெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் இணை. இப்படியெல்லாம் அதுக்கு முன்னாடி திருநெடுங்களத்தை போய் நித்திய சுந்தரேஸ்வர பெருமான வணங்கு வணங்கிட்டீங்க, வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கு. நம்ம நாயன்மாரியுடைய அவருடைய ஆணையை அப்படியே பின்பற்றிட்டு கரம் ஊன்றி கண் இடுங்கி இப்பவே கண்ணாடி போட்டாச்சு. 33 வயசுல இன்னொரு 20 வயசு போனா கண் இன்னும் உள்ள போயிடும். ஏன்னா புரிய அவ்வளவுதான், அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. எப்ப எப்படி அதுக்கு தோற்றம் இருந்ததோ மறைவும் உண்டு. கண் இடுங்கி கால் குலையே நடக்க முடியல காலால, மற்றொரு மரம் ஊன்றி ஊன்றுகோல் ஊன்றி வாய் பேச முடியல, வாய் குதட்டா முன்ன வாய் அப்படியே பல்லு ஒரு பல்லு இருந்தாலும் பேச முடியும், பல்லு இல்ல வாய் குதட்டா முன்னம் புறமூன்றும் தீச்சரத்தால் செற்றான் திரு பணந்தால் தடையே சிறத்தான் பாதமே ஏத்து. பல்லு இருக்கு போறதானே திருமலை பிடிக்க முடியும். 65 வயசுக்கு மேல சிவபக்தி செய்யலான்னு மரவுரை செய்யறாங்க நிறைய பேர். இப்பவே சிவபக்தி செய்தியே எங்க 65 வயசுல மேல இருப்பமானது தெரியாது. உடல் ஆற்றல் இருக்கணுமே, இளமைதானே அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுந்தரர் பெருமானும் திரு புறம்பயம் திருமுறையில் அழகாக புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிதுதான். திருத்தொண்டு செய்யலாம் இல்லையா நீ திருத்தொண்டாங்க? இப்பதாங்க வயசு 25 ஆகும், வேலைக்கு போயிருக்கேன், கல்யாணம் ஆகட்டும், குழந்தை ஆகட்டும், 35 வயசு இப்பதான் என் பிள்ளைக்கு 5 வயசு ஆகுது. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சேன். 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் உன்னால செய்ய முடியுமாப்பா, உன் நரம்பு எல்லாம் அப்படியே வெளியில நிற்கும், இதெல்லாம் வெளியில வந்துடும் நரம்பு, உடம்புல ஆற்றல் இருக்காது. அது அறிவுன்னு சுந்தரர் பெருமானுக்கு அறிவுறுத்தும். இப்படி நம்ம கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அந்த மரபுரையை நம்ம கேட்டக்கூடாது. அறிவுதான் பிறம்பியாது எழு நெஞ்சமே சிறுகாலை நாம் உருவாணியும். நாம ஒரு வாணிபம் பண்றோம், நாம தொண்டு செய்து இறைவன் திருவடி பெற வாங்கிக்கணும். அது வந்து சிறுகாலை இளமை பொருள்ல மட்டும்தான் இந்த வாணிபத்தை நல்லா செய்ய முடியும், மற்ற நாட்கள்ல செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற. புறம்பயத்துறை பூதநாதன் புறம்பயம் தொழ போதுமே. இது புறம்பயம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. புறம்பயம் தொழில் போதும் அப்படிங்கிறது எதுவுமே வேணாம், புறம்பயத்துல இருக்கிற பெருமான வணங்கினாலே போதும், நெருக்கடி எதுவுமே செய்யலாம். ஐயடிகள் காரவர்கோ நாயனாருடைய சேத்திர வெண்பா பார்த்தோம், அப்போ 24 சேத்திர வெண்பா இருக்கு. ஒவ்வொரு பாடல் இதன் போல நிறைய கருத்துக்களை உடையது. நம்ம குறிப்பா ஒரு 5 பாடல் எடுத்து பார்த்தோம். இவ்வளவு நிலையற்ற இந்த உடல் மலஞ்சோறும் 9 வாயில் குறிகள் அவ என்ன செய்யலாம் மலங்கை. இவ்வளவு இழிவான பொருட்கள் உயிர்களுக்கு என்னென்ன தீங்கு செய்யும்னு பார்த்தா மலங்க புறணைந்து வஞ்சனையை செய்யுது. இந்த பொருள் எனக்கு நன்மையாச்சு செய்தா, என்ன சார்ந்து இருக்குது, நன்மை செய்யுதா இல்ல வஞ்சனையை செய்யுது. மலங்கன்னா கலங்கும்படி, உயிர் வந்து அப்படியே கலங்கி நிற்கிறபடி வஞ்சனையை செய்தான். வஞ்சனை நல்ல வழி மாறி தீய வழியை காட்டணும். இப்படி போனா அந்த ஊருக்கு போலான்னு கேட்டா அந்த ஊருக்கு சொன்னா வேற எங்கேயோ பாழும் நிறத்துக்கு வழி கேட்டு. கண் நான் தான் பாக்குறதே மெய்யும், இதுதான் பெரிய இன்பம் அப்படின்றாரு. காது நான் கேள்வி இதைத்தானே செய்யும். வீட்டுக்கு போய் இன்னைக்கு சாயங்காலம் திருவாசகம் முழுமையாக முற்றுவது செய்யணும்னு உட்காரணும்னு நினைப்போம். இதை மாதிரி டிவியில் ஒரு அருமையான படம் போடுவாங்க, கண்ணு வந்து அப்படியே டிவி பார்க்கணும். திடீர் ஒரு தமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுக்காரங்களாம் அங்க ஒரு காத்து குத்துறவுலாம் இருக்கு வா போலாம், எல்லாரும் அவங்கலாம் அவரு அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு, நாளானைக்கு போயிடுவாரு, நாளானைக்கு போயிடுவாரு அப்படிம்பாங்க. ஆமா இல்ல அவர் போயிடுவார்ல, அவருக்கு பார்க்க முடியாது, திருவாசகம் கூட இந்த நாள் படிச்சுக்கலாம், அவர் போயிடுவார். இப்படி ஏதாவது வகையில புலன்கள் வந்து அந்த புலன் வழி வரக்கூடிய இன்பம் தான் தெரிவித்து தெரிவித்து தெரியுது அப்படின்னு நினைச்சு அது வாங்கி போயிருக்கு. அதுக்கு பேரு நன்மை இல்லை, அது வஞ்சனை. வஞ்சனை செய்ய நமக்கு நன்மை செய்யற மாதிரி தீமையை கற்றுக் கொடுத்துருது. அப்படி செய்துட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எனக்கு பெருமான் என்ன செய்தாராம், விலங்கு மனத்தால் இப்படிப்பட்ட விலங்கு மனம் முதலே சிந்திச்சு வேகம் கெடுத்தான் வேந்தரடி வழியில மனம் எவ்வளவு வேகமானது இதையெல்லாம் போய் படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட விலங்கு மனத்தை உடைய எனக்கு விமலா பலங்களிலிருந்து இயல்பாகவே நீங்க பெருமானே விமலா என்ன செய்தார், உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலந்தான் இல்லாத சிறிய உன் திருவடி மேல அன்பு கொண்டு உன்னுடைய எண்குணத்தை உணர்ந்து நாள்தோறும் இடையறாது உன்னுடைய திருவடியை ஏற்றி பாடி புகழ்ந்து தொண்டு செய்து உன்னுடைய கருணையை நினைத்து நினைத்து உனக்கு உன்னுடைய திருவடி மேல் அன்பு கொண்டு கசிந்து மிக தெரியாத எனக்கு சிறியவனாகி எனக்கு அந்த நலம் இல்லாதது எனக்கு என்ன செய்தான், நிலந்தன் மேல் வந்தருளி நீ வந்து இந்த பூமி அப்படிங்கிறது மாயைக்கு உட்பட்டது, பெருமான் மாயாதீரன் மாயக்கெல்லாம் அப்பாற்பட்டான், அப்பேற்பட்ட நீ இந்த மாயாதாரிய முறையை உலகத்துக்குள்ள ஒரு மரண சட்டையை தாங்கி வந்து குருமூர்த்தி வடிவில் இருந்து குருந்த மரத்தின் அடியில எனக்கு ஞான உபதேசம் செய்தாய் பெருமான், இளந்தன் மேல் வந்தருளி சாதாரண கடல்களா காட்ட நீர் கடல்கள் காட்டு. மாலையினால காண முடியாத அந்த மிகப்பெரிய திருவடிய எனக்கு நீ காட்டினியே குருமூர்த்தியாக இருந்து. நீர் கடல்கள் காட்டி நாயர் கடையால் கிடந்த அடியே. பெரும்பாலும் திருமுறைகளை பல இடங்கள் நம்ம பார்த்திருக்கோம், நாயேன் அடி நாயேன் பல இடங்கள்ல வருது. ஆடைய மாடைய சொல்லிருக்கலாம், அதெல்லாம் சொல்லல. ஏன் அடி ஆடு அடி மாடுன்னு சொல்லிருக்கலாம். நாயே நாயினுடைய தன்மை என்ன அப்படின்னா, எல்லாம் நன்றி உள்ளது அப்படின்னு விசுவாசம் எல்லாத்தையும் தெரியும். அது தான் உண்டதையே உண்ணும், அது ரொம்ப விருப்பப்பட்டி உண்ணும். நான் உண்டு கழித்ததை ரொம்ப விருப்பப்பட்டி சாப்பிடும். நான் வைக்கிற சாப்பாடு அது உண்டு கழித்தது இல்லையா, அதான் ரொம்ப விருப்பப்பட்டு அவ்வளவு இழிகுணத்தை உடைய கட்டி இருக்கிற காலம் போக ஏனைய நேரங்கள்ல எங்கேயாவது சுத்தி என்னென்ன இழிந்ததோ அதெல்லாம் போய் சாப்பிட்டு இருக்கோம், சுத்திட்டு இருந்துருக்கோம். நாயை குடுப்பாட்டில் அடிவித்து வைத்தாலும் அத்தோட குளத்தை அது சுத்தியை காட்டிடும். நாயினுடைய நிலையத்தான் இன்னும் இந்த டிஸ்கவரி சேனல்ல கூட நான் அவருக்கு பார்த்தேன். பொதுவா நான் எலும்பு போட்டா நாய் தீட்டு போவோம் அப்படிம்பாங்க இல்லையா, அது எலும்பு கடிக்கும் போது தன்னுடைய வாயில குத்திய பிளட் வந்ததுன்னா அந்த நாய் நினைக்குமோ அந்த தன்னுடைய பிளட் தான் அது. ஆனா அந்த எலும்புன்ற பிளட் நினைச்சு அதே அது சாப்பிடும். இதெல்லாம் நாயினுடைய குணாதிசயங்கள். பெருமக்கள் ரொம்ப குறிப்பா உணர்ந்த சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கும் மனிதனுக்கு என்ன சம்பந்தம், நாம என்ன நினைக்கிறோம், அடியா திருக்கூட்டத்தோட அந்தோடு இருக்கிறப்போ நல்லா பெருமாள் செஞ்சுக்கிறான். கொஞ்சம் கோயில் விட்டு வெளியில போயிட்டா எது செய்யக்கூடாதோ அத்தனையும் செய்வோம், எது எது கேட்கக்கூடாதோ அத்தனையும் கேட்கலாம், எது எதுல ஈடுபடக்கூடாதோ அத்தனையும் முடிவிச்சா இருக்கிறோம். கோயிலுக்கு வந்து அடியார் தான் மறுபடியும் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீதி நூலுக்கு தவறுன்னு தெரிஞ்சதோ அதெல்லாம் விருப்பத்தோட ஒரு அது நாயினும் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்க இருக்குதுன்னா, நாய்க்கா நன்றி என்று ஒரு பிஸ்கட் நீங்க போட்டான் அவங்க கூடவே சுத்தி சுத்தி வரும். உங்களை பாக்குறப்பெல்லாம் வாழாட்டும் நன்றி இல்லாத வீட்டை பாதுகாக்கும் ஏதாவது செய்ய நன்றியை மறந்துறாரு. 5 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு விட்டு வந்தாலும் நீங்க வந்து நாய் அதனுடைய விசுவாசம். ஆனா மனிதன் பெருமாள் தனக்கு அந்த உயிருக்கு எவ்வளவு ஒவ்வொரு அம்மாக்கும் எவ்வளவு கருணை செய்யறான். தேகமே இல்லாத இருந்த ஒரு உயிருக்கு சூக்கும தேகத்தை கொடுத்தான், தூர தேகத்தை கொடுத்தான். கொஞ்சமாவது நன்றியோட அந்த உயிர் இறைவனை நோக்கி திரும்பி பார்த்துதா நினைத்துக் கொண்டிருக்குதா, இறைவனை பார்க்கிற பவாச்சு உள்ள பலவசப்படுதா. ஆனால் அந்த நாய்க்குள்ள நன்றி கூட இந்த மனிதன் தெரியல கிடையாது. தாய் தான் உலகத்திலே வேண்டாம். தாயை சேர்ந்த கோயில்களையும் தான் சொல்லுவாங்க, தந்தையை சேர்ந்த கோயில்களையும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குழந்தை அப்படின்னா முழுமையா இந்த எடுத்து 10 மாதம் சுமந்து பெற்று பால் ஊட்டி வளர்த்து அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கறது அந்த கடமை வந்து அன்னைக்கு தான் வந்து. என்னதான் தாய் தந்தையும் குழந்தை மேல் அன்பு இருந்தாலும் நம்ம அருள்நூல்களும் சரி நீதி நூல்களும் சரி தாயை தான் அன்புக்கு இலக்கணமாக போட்டிருக்கிறது. தாயில் சிறந்த தயாவான சொல்லுங்க. திரு பிரியபிராசு கூட ஆசிரியர் பெருமான் சொல்லுவார், அடியவர்களுக்கு மெய் தாயினும் இனியானை. இந்த உடம்புக்கு தான் ஆதாம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அன்னை. அந்த மெய் தாயினும் இனியானை யாரு சொல்லுமா அடியவர். அப்ப தாயை விட பெருமான் ஏதோ இன்னும் நிறைய செய்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மணிவாசக பெருமான திருவாசகத்துல பாலினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்து. அவர் குழந்தை வந்து பசியில் அழுது அப்படின்னா ஓடி போய் எந்திரிச்சு குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. இவ்வளவு அன்பு பார்த்தாலே நமக்கு தெரியும் அன்பு. அதை விட அதிகமா சுகுருமான பரிவாகிறார். அப்ப என்ன அது என்ன பரிவு அப்படி விட்ட பரிவு. அப்படி பாலூட்டி வளர்த்த பிள்ளை கூட தன் சொல்லை கேளாம அந்த அந்த குழந்தை வந்து தவறுகள் செய்ய ஆரம்பித்து இந்த தீய வழிகளை செல்ல ஆரம்பிச்சுன்னா அந்த தாய் கூட இருத்துருவான் அந்த பிள்ளைய. இந்த பிள்ளைய 10 மாதம் சுமந்து இந்த பிள்ளைய பாலூட்டி வளர்த்த அதே பிள்ளை வந்து நெறிக்கு புறம்பாக தீய வழிகளில் ஈடுபடும் போது தாயே விருப்பான் அரவணைக்க மாட்டாங்க. என் பிள்ளை தானே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செய்ய முடியும். ஆனா பெருமாள் நமக்கு எத்தனை முறை நாம தவறுகளை அதுவும் ஒவ்வொரு பிரிவியா கொடுத்து கொடுத்து பார்க்கணும். எல்லா பிரிவுகளும் எனக்கு வந்து இந்த மலஞ்சோறு முன்பது வாயில் குடி அதை சார்ந்த உடைமைகள் உறவுகள் இதுதான் பெருசு, நீ எனக்கு இன்னும் பெருசு இல்லை அப்படிங்கிற பதிலே நம்ம சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். குறிப்பிட்ட நேரத்தை வெறுப்படைந்து அவன் இருக்கும், அவன் இருந்தானோ எனக்கு வாங்க உயிர் யாராலையும் கிடையாற்ற முடியும். தாய் தாய் கூட வெறுத்து விடுவாங்க, ஆனா பெருமான் இன்னும் நம்ம அடுத்து காத்துமியம் காவலனே அப்படின்னு சிந்திக்கும் போது இந்த வரிக்கு இன்னும் நிறைய பொருள் வாங்க. அவர் ஏன் தாயை விட சிறந்த மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சிதை, ஏனைய சோதிகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெய்வு நம்ம பொதுவாக திருவிழக்கிடுறோம், அதெல்லாம் இந்த மாயையின் காரிய மைய மாயங்கள்னு சொல்லக்கூடிய உலகியல் பொருட்களால உருவான நெய் பிரி இதாலதான் தீபம் கிடைக்கும். ஆனா பெருமாள் இது போன்ற மாயக்காரிய மாயங்கள் இல்லாத ஞானமா இருக்கக்கூடிய ஒளிகத்தோடைய சுடரா இருக்கக்கூடிய மாசற்ற சோதி, அந்த சோதியே மலர்ந்த ஒரு மலர் போல இருக்கக்கூடிய சுடரா இருக்கு. மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தூய உடம்பினுடைய பெருமான ஒளிவீசும் வடிவ தேகத்தை உடையவனே, தேனா அமுதே தேன் போன்று திட்டிக்கக்கூடிய அமுதே, சிவபுரனே சிவபுரத்து சிவலோகத்திலிருந்து தலைவனா இருப்பவனே, பாசமா பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. இங்க பாசம் அப்படின்னா கட்டு மலம், உயிருக்கு வந்து வியாபகத்தன்மை உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் பெருமானுக்கு நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் அறிவுதான், அவர் பேரறிவுடையவர் நம்ம எடுத்தறிவுடையவர், அவரும் அறிவுடைய பொருள் நம்மளும் அறிவுடைய பொருள், நம்ம சித்தறிவு நம்ம சாதாரண ஒரு ஆன்மா அவர் பதி இந்த பசு அவர் பதி. இறைவனுக்கு எப்படி அனைத்திலிருந்து வியாபகத்தன்மை இருக்கோ ஆன்மாக்களுக்கும் வியாபகத்தன்மை உண்டு, ஆனால் இறைவனுடைய திருவடியில் அடங்கிய வியாபகத்தன்மை அவரை மீறி போகிறதெல்லாம் அந்த வியாபகத்தன்மை உண்டு, அவருடைய திருவடிக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கும். வியாபகத்தன்மை அப்படின்னா நம்மளும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணுமே நமக்கு ஒண்ணும் தெரியலையே, ஆனா இப்ப எப்படி இருக்கிறோம் உடலுக்குள்ள கட்டுப்பட்டு கிடக்க ஆன்மா ஏகதேச தன்மையில இருக்கும். ஒரு உடலை சார்ந்திருக்கும் போது ஆன்மா அந்த உடல் சார்ந்துதான் இருக்கும், இந்த உடலை விட்டு வெளியில வந்தாதான் உயிருக்கு அந்த வியாபகத்தன்மை கிடைக்கும், சிவத்தை அடைந்தாதான் அந்த வியாபகத்தன்மை கிடைக்கும். ஆனா அதுவரை ஏகதேச தன்மையா தான் இருக்கும். தேவலோகம் போனோம்னா அங்க கிடைக்கிற உடல் வந்து பூதனா சரீரம், நரகத்துக்கு போனோம்னா யாதனா சரீரம், அங்கேயும் ஏகதேச சரீரம் தான் வியாபகத்தன்மை இருக்கு. அந்த இந்த பச்சுக்களை எல்லாம் அறுத்து பாரிக்கும் அப்படின்னா விரித்து பெருமையை வந்து மேலும் மேலும் விரித்து செய்யக்கூடிய ஆரியனே, ஆரியனே அப்படின்னா குருநாதன். சிவஞான சித்தியாரிலே ஒரு வரி வரும், ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். ஆரியனாம் ஆசான் ஆரியன் குருநாதன் வந்து உயிர் முன்னில் நின்னால்தான் உயிருக்கு வந்து திருவிடி ஞானம் தோன்றும். அவர் அங்க வந்து எப்படி குருந்த மரத்தடியில திருப்பெருந்திரையில பெருமான் வீட்டிருந்து காட்சி கொடுத்ததுனாலதான் தன்னுடைய தலைகள் கட்டுகள் அறிந்தன, தன் வியாபகத்தன்மை தான் பெற்றேன் அப்படி விளையாட்டு பெருமாள் சொல்றான். பாசமா பற்றெடுத்து பாதிக்கும் மாறியனை நேச அருள் புரிந்து, நேசம்னா அன்பு, ஏன் அருள் புரியுற நம்ம மேல அவர் கொண்ட அன்பு கருணை ரொம்ப அப்படி கருணைனா அப்படி ஒரு கருணை, அந்த கருணையினால அன்பு செய்து அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, நெஞ்சில வந்து வஞ்சம், இந்த வஞ்சம் இருந்ததுன்னா திருவுருள் என்னைக்குமே நமக்கு கிடைக்காது. நம்ம வேடத்தை பார்த்து மனிதர்கள் மயங்கலாம், ஆஹா அவர் எப்படி திருமுறை படிக்கிறார், ஆஹா அவர் எப்படி சொற்பொழிவு செய்கிறார், ஆனா இது போன்ற ஞானி உண்டா அப்படின்னு உயிர் தான் மயங்கும். இறைவன் மயங்கிடுவானா உள்ளின்று தெரியும் இல்லையா ஒவ்வொருத்தர் மனதில் என்னென்ன வஞ்சம் இருக்கிறது அப்படிங்கிறது பெருமாளுக்கு. இது போல அந்த ஹிஸ்டரிய இந்த உயிர் பிறப்பத்து வந்த நாளேக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு தெரியும், உயிருக்கு தெரியும், அதெல்லாம் எல்லா வீட்டுக்கும் தெரியாம யாராச்சும் யாரையாச்சும் மதிக்குமா சரி மதிக்குமா, அதனால பெருமாள் மாத்திக்கிட்ட நீ என்ன இப்ப உலகத்துக்குத்தான் அந்த போன பிறகு நீ நாயா இருந்தவனா நீ என்ன இப்படி பிடிக்க போன பிறகு உனக்கு பேச மாட்டேன், நீ உன்ன எத்தனை போன பிறகு நீ பல தவறுகளை அப்படின்னு திரைச்சாலைக்கு போனவனா இதெல்லாம் ஏன் பெருமாள் மறக்கடிக்கிறார் அப்படின்னா நன்மை தெரிஞ்சுதான். ஒரு அன்பர் என்கிட்ட அவருக்கு பேசும்போது சொன்னார், அவர் இவ்வளவு கருணை உள்ளவர்னா நமக்கு ஏன் போன ஜென்மத்தை ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறாரு, நம்மளை மறக்கடிக்கிறாரு தப்பு இல்லையா, அப்படி நம்ம போன ஜென்மத்தை இருந்த ஞாபகப்படுத்தினா நாம திரும்பி வருவோம் இல்லையா இன்னும் அப்படின்னு கேட்கிறாரு. போன ஜென்மத்தில் ஞாபகப்படுத்தினா தாங்குமா அந்த உயிர், தாங்கவே தாங்க தான் செய்த இந்த பிரிவில் செய்த குற்றமே நெஞ்சு தட்டிட்டு இருக்கு, போன செஞ்சு பிரிவில் இந்த குற்றத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பெருமை ஞாபகப்படுத்த ஆரம்பிச்சாரு, நிம்மதியே அந்த உயிர் இருக்காது, மறந்தாதான் செய்த தங்களை கொஞ்சம் கொஞ்சமா மறந்தாலும் உயிரால அடுத்து செயல்பட ஆண்மை அப்படி செய்ய முடியும். இந்த விரைவி இறப்பு அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ஏனைய சமயத்துள்ளவங்க அதை வந்து ஒரு அமங்கலமாகவும் பயப்படுவாங்க, சைவ சமயத்தில வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இறப்பு அப்படிங்கிறதே நாம் என்ன சொல்லுவோம்னா ஓய்வு. அது ஓய்வு தான், உயிருக்கு ஒரு ரெஸ்ட், கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் குடிச்சு அப்புறம் நம்மளுக்கு இயங்க முடியும். அந்த ஓய்வு கொடுக்குறது தொடர்ச்சியா நம்மளால மூணு ஷிஃப்ட் அப்படி இருந்தாலும் தானே பார்க்க முடியும். பார்த்தேன் வேலையே பார்க்க முடியும். வேறு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து வாங்கிட்டு மறுபடியும் பார்க்கணும். புத்துணர்ச்சி அதுதான் நமக்கு இறப்பையுடைய உடல் அழிந்தா நாமே அழிந்து விட்டதாக அர்த்தமே இல்லை.